இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு
சொந்தமாயினார்
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கக்கூடிய அனைவரையும் உடைய கருத்தில் சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு கிறிஸ்துவ தரங்கள், கிறிஸ்டியன் ஸ்டாண்டர்ட். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம், அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு கிறிஸ்துவன் அல்லது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவன் வாழ வேண்டும், எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். அப்படி என்றால் கிறிஸ்துவன் கிறிஸ்துவை போல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியதாக இருக்கின்றது. யோவான் 2:6 நாம் அநேக காரியங்களை அங்கே பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அநேக காரியங்களை நம்மால் பார்க்க முடிகிறதை பார்க்கிறோம். ஒரு கிறிஸ்துவன் கிறிஸ்துவை போல இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தை ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய சிந்தையாக இருக்க வேண்டும். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்வாறு சிந்தித்தாரோ அவ்வாறே சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய கிறிஸ்துவ தரங்களில் முதன்மையான ஒன்று என்னவென்று பார்க்கும் பொழுது நம்முடைய சிந்தனை. நம்முடைய சிந்தனை எப்படியப்பட்ட சிந்தனையாக இருக்கின்றது? ஒரு தாழ்மையான சிந்தனையாக இருக்கிறதா, அல்லது பெருமையான சிந்தனையாக இருக்கின்றதா என்பதை நாம் கேட்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். 1 பேதுரு 2:21 நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை நாம் பின்தொடரும்படி நமக்கு அவர் ஒரு மாதிரியை வைத்து போனார். அதாவது அவரை போல நாம் வாழ வேண்டும், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் விட்டு சென்றார் என்று வேதம் சொல்லியிருக்கக்கூடியதை நம்மால் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 1 யோவான் 2:6 இவனமாக சொல்கின்றது, அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஆம், இயேசு கிறிஸ்து எந்த பாதையில் நடந்தாரோ, இயேசு கிறிஸ்து எப்படியப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஜீவியத்தை வாழ்ந்தாரோ, அதை போலவே அவர் நடந்த பாதையில் நாமும் நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். கொலோசியர் 3:17 நாம் வாசிக்கிறோம், நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே செய்யுங்கள். அப்படி என்றால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகவே கூடாது. அவர் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார், அவர் நம்மை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார், அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் நடந்த பாதையில் நாமும் நடக்க வேண்டும். அதுவே நம்மை ஒரு நல்ல கிறிஸ்தவனாக மாற்ற முடியும். அதுவே நாம் அவரை பின்பற்றுகின்றோம் என்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கின்றது, அல்லது ஒரு சான்றாக இருக்கிறது, அல்லது ஒரு மாதிரியாக இருக்கிறது என்று சொல்லலாம். 1 கொரிந்தியர் 10:31 நாம் வாசிக்கும் பொழுது, எல்லாவற்றிலையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை செய்தாலும் அவருடைய மகிமைக்கென்று செய்ய வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஒரு கிறிஸ்துவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய பெயருக்காகவோ, தன்னுடைய புகழுக்காகவோ, தன்னுடைய மகிமைக்காகவோ அவன் வேலை செய்ய மாட்டான். உண்மையான கிறிஸ்துவன் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். அவனும் எவ்வளவு உயரத்துக்கு சென்றாலும், எவ்வளவு காரியங்களை அவன் சாதித்தாலும், எவ்வளவு படித்திருந்தாலும், எவ்வளவு பணம் இருந்தாலும், அவன் கிறிஸ்து இயேசுவையே மகிமைப்படுத்துவான். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகின்றீர்களா? நீங்கள் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகின்றீர்களா? மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். பிறர் நம்மை பார்க்கும் பொழுது அவர்கள் கிறிஸ்துவை நம்மிலே பார்க்க வேண்டும். நம்முடைய வார்த்தையிலே கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். நம்முடைய செய்களிலே கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். நாம் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்வதற்கு அநேக காரியங்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவின் வாழ்க்கையும் ஆவியும் மட்டுமே மேன்மை மிக்கதும் பூர்ணமானதுமான தரமாக இருக்கிறது. அவருடைய பூர்ணத்தை பின்பற்றுவதே நமது பாதுகாப்பான நடத்தையாக இருக்கிறது. ஆம், நாம் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய பூரணத்தை நாம் பின்பற்ற வேண்டும். அவர் எவ்வாறு பிழையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரோ அப்படியேப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அப்படி என்றால் இந்த கிறிஸ்துவ தன்மையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவனாய் மாறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய வாழ்க்கையில எப்படியப்பட்ட தன்மைகள் இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில அந்த கிறிஸ்துவ தரங்கள் வருவதற்கான முதல் படி என்னவென்று பார்க்கும் பொழுது அன்பாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அன்பு இருக்கும் பொழுது எல்லா காரியையும் அவனுடைய வாழ்க்கையில வந்து சேர்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, யோவான் 13:35 நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று அறியப்படுவீர்கள். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால் மாத்திரமே என்னுடைய சீஷர்களாய் இருக்க முடியும். இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் அன்பாய் இருப்பீர்கள் என்றால் என்னுடைய சீஷர்கள் என்று அறியப்படுவீர்கள். அதாவது, நீங்கள் அன்பாய் இருக்கிறது நிமித்தமாக பிறர் உங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவின் சீடர்கள், அல்லது நீங்கள் கிறிஸ்துவர்கள், அல்லது நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகின்றீர்கள் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் எதை சாதித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை விட நீங்கள் அதை அன்போடு செய்கிறீர்களா? நீங்கள் எதை செய்தாலும் அன்பு அதில் வெளிப்படுகின்றதா? நீங்கள் யாருக்கு எந்த உதவி செய்தாலும் அன்பின் நிமித்தமாக செய்கிறீர்களா என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் அன்பாக ஒருவருக்கொருவர் கிரியையை செய்ய வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் பொழுதே என்னுடைய சீடர்களாக இருக்க முடியும் என்று அவர் சொல்லி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. 1 யோவான் 3:14 நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். இங்கே வேதம் சொல்கின்றது, நாம் அவ்வாறு நம்முடைய சகோதரனை சிநேகிக்கும் பொழுது, நேசிக்கும் பொழுது, நாம் நம்முடைய பாவ மரணத்திலிருந்து, நித்திய மரணத்திலிருந்து ஜீவனை பெற்றுக்கொள்கின்றோம். ஆம், அன்பாகவே கர்த்தர் இருக்கிறார், அன்பாகவே தேவன் இருக்கிறார். அந்த அன்பையே நாமும் பிரதிபலிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இங்கே நம்மால் பார்க்க முடிகின்றது. நம்முடைய சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அப்படி என்றால் என்ன என்பது அநேகர்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கலாம். நாம் சகோதரன் என்று பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் பிறந்த அனைவருமே நம்முடைய சகோதரர்களாகத்தான் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் பிறந்த அனைவருமே நம்முடைய சகோதரிகளாகத்தான் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் பிறந்த அனைவருமே ஆதாமுடைய சந்ததியில் இருந்துதான் வந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நல்லவர்களும் இருக்கிறார்கள், தீயவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் நாம் அனைவரிடமும் அன்பு காண்பிக்க வேண்டியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், இந்த உலகத்தை நீங்கள் தீமையினாலே வெல்லப்படாமல் நன்மையினாலே வெல்லுங்கள். அப்படி என்றால் இந்த உலகத்தில் அநேக துன்மார்கள் இருக்கிறார்கள், அநேக கெட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நாம் எவ்வாறு அன்பு செலுத்த முடியும்? அவர்கள் மிக மோசமானவர்கள் என்று நாம் கூறலாம். ஆம், அது உண்மைதான். ஆனால் கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் வந்தபொழுது எல்லாரிடமும் அன்பு கூறினாரே. அவர் பரிசியரிடமும் அன்பு கூறினார், அவர் வேதப்பாரகரிடமும் அன்பு கூறினார், விபச்சாரியிடமும் அன்பு கூறினார், அவரை ஏளனம் பேசின அனைவரிடமும் அன்பு கூறினார் என்று பார்க்கிறோம். அதன் விளைவாக அந்த கல்வாரி சிலுவிலே அவர் மரிக்கும் பொழுது அநேகர்கள் மரமாற்றம் அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், அந்த திருடன், இரண்டு திருடர்களில் ஒரு திருடன் மனம் மாறினவனாக காணப்பட்டான். 100 அதிபதிகளில் ஒரு அதிபதி அவன் மன திரும்பினவனாக காணப்பட்டான் என்று பார்க்கிறோம். இயேசுவோடு கூட அந்த சிலுவையை சுமந்து சென்ற சீமோன் அவன் மன திரும்பினவனாக காணப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஆம், இன்று நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சகோதர அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 1 யோவான் 3:11 பார்க்கும் பொழுது நாம் ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். 15:12 வாசிக்கும் பொழுது, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஆம், அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய கற்பனையாய் இருக்கிறது. கலாத்தியர் 5:22 நாம் பார்க்கும் பொழுது, ஆவியின் கனியிலே அன்பு ஒன்று, ஆவியின் கனியோ அன்பு என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். எபேசியர் 4:31-32 வாசிக்கும் பொழுது, ஒருவருக்கொருவர் மன உருக்கமாய் இருந்து ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆம், நாம் ஒருவருக்கொருவர் மன உருக்கமாக நேசிக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும். அநேக நேரங்களில் பிறரிடம் நாம் ஏன் அன்பு வைக்க முடியவில்லை என்று பார்க்கும் பொழுது அவர்களிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள், அவர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சண்டைகள், பிரிவினைகள், ஒருவேளை அவர்களை நம்மால் மன்னிக்க முடியாமல் இருக்கலாம், ஒருவேளை அவர்களை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருக்கலாம். ஆனால் இங்கே வேதம் சொல்கின்றது, நீங்கள் ஒருவருக்கொருவர் மன உருக்கமாய் இருக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆம், அன்பு என்று சொல்லப்படும் பொழுது இது கிறிஸ்துவின் குணத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஒரு கிறிஸ்துவ தரங்களில் ஒரு கிறிஸ்துவன் தன்னுடைய வாழ்க்கையிலே மேலோங்கி வளர வேண்டும், அவன் உன்னதமான கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் என்றால் பிறர் செய்த பாவங்களை, பிறர் செய்த தப்புகளை அவன் மன்னிக்க வேண்டும், பிறரை நேசிக்க வேண்டும். மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அடுத்ததாக, ஒருவனுடைய வாழ்க்கையிலே அவன் கிறிஸ்துவனுடைய தன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, அவனுடைய இருதயம் சுத்தமுள்ளவனாக இருக்க வேண்டும். இரண்டாவது, வாழ்க்கையில் தூய்மை காணப்பட வேண்டும். அவனுடைய வாழ்க்கை பரிபூர்ண வாழ்க்கையாக, பரிசுத்தமான வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். மத்தேயு 5:8 இவ்வனமாக சொல்கின்றது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆம், இருதயத்தில் தூய்மை மிக மிக முக்கியமானது. இருதயத்தில் கெட்ட எண்ணத்தோடு நாம் யாரையுமே உண்மையாக நேசிக்க முடியாது. அப்படி நேசித்தால் நம்முடைய அந்த நேசம், நம்முடைய அன்பு போலியாக இருக்கும், அல்லது அது ஒரு வேஷமாக இருக்கும். நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும், நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மத்தேயு 5:28 வாசிக்கும் பொழுது, தூய்மையற்ற செயல்கள் மட்டும் ஆக்கினைக்குட்படுத்தப்படாமல் தூய்மையற்ற பார்வையும் எண்ணமும் கூட ஆக்கினைக்குட்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது தூய்மையற்ற செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றது, தூய்மையற்ற பார்வைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய ஒரு காரியம் தூய்மையற்ற செயல்கள், தூய்மையற்ற பார்வைகள் இருக்கின்றதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தூய்மை உள்ள காரியங்கள் இருக்க வேண்டியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். நம்முடைய செயல்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நம்முடைய பார்வை தூய்மையாக இருக்க வேண்டும், நம்முடைய எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று மத்தேயு 5:28 நமக்கு வலியுறுத்தக்கூடியதை பார்க்கிறோம். ரோமர் 1:21-32 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட அநேக காரியங்களை பார்க்கலாம். மிக முக்கியமாக 26 நாம் வாசிக்கும் பொழுது, தீய ஆசைகள் உடையவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையிலே தீய ஆசைகள் இருக்கிறது, தீய எண்ணங்கள் இருக்கிறது, இருதயத்தில் சுத்தமில்லை என்றால் நீங்கள் நித்திய மரணத்திற்கு பங்காளிகளாக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 5:9-11 வாசிக்கும் பொழுது, சகோதரன் எனப்பட்ட ஒருவன் அவன் விபச்சார காரணையாவது, பொருளாசை காரணையாவது, உதாசீனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாவது, வெறியினாவது, கொள்ளைக்காரனாவது இருந்தால் அவனோடு கலந்திருக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாரோடு உறவு வைத்துக் கொள்கிறோம் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. அப்படி என்றால் நாம் எவ்வாறு அவர்களிடம் அன்பு கூறுவது என்ற கேள்வி வருகிறது. ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது நாம் அனைவரையும் நேசிக்க வேண்டும், ஆனால் அவருடைய பாவங்களை நாம் அங்கீகரிக்க கூடாது. அவருடைய பாவங்களை நாம் அங்கீகரிக்க கூடாது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் தீய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்களில் நாமும் ஈடுபட்டு அந்த தீய பழக்கங்களை செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆம், அவர்களோடு அன்பு காண்பித்து அவர்களை மனம் திரும்ப வேண்டும். ஆனால் அவர்கள் பாவம் செய்யக்கூடிய இடத்தில் அல்லது அவருடைய பாவங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நாமும் சென்று பாவத்தில் ஈடுபடுவது மிகப்பெரிய ஒரு தவறாகும் என்று பார்க்கிறோம். கலாத்தியர் 5:19-21 நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே மாம்சத்தின் கிரியைகளை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஆம், இப்படி செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் அந்த மாம்சத்தின் கிரியைகள் என்னென்ன என்று நாம் பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, காம விவகாரம் என்று பல காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் பரிசுத்தமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய இருதயத்தை நாம் சுத்திகரிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். 3வது, கிறிஸ்துவனுடையவன் தேவனுடைய பிரமாணத்தின்படி நடக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை சீர்திருத்தம் அடைய வேண்டும், அவனுடைய வாழ்க்கை மேலோங்கி இருக்க வேண்டும் என்றால், கிறிஸ்துவனுடைய தரம் உயர்ந்திருக்க வேண்டும் என்றால் அவன் பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். 19:17 நாம் வாசிக்கும் பொழுது, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள். ஆம், நம்மை சரியான பாதையில் நடத்துவதற்கு தேவனுடைய கற்பனை நமக்கு முன்னோடியாக இருக்கிறது. யோவான் 14:15 கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நியாயப்பிரமாணம் நமக்கு சொல்லித்தரக்கூடியதை பார்க்கிறோம். யாக்கோப்பு 2:10-12 வாசிக்கும் பொழுது, ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் அவன் குற்றவாளியாய் இருக்கிறான். அப்படி என்றால் நாம் இந்த 10 கற்பனைகளை தான் இங்கே வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது விபச்சாரம் போன்ற காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது நிமித்தமாக இது 10 கற்பனையை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த 10 கற்பனையில் ஒரு கற்பனையை தவறினாலும் மற்ற 9 கற்பனைகளையும் நாம் உடைத்து விடுகிறோம் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் தேவன் நம்மிடத்தில் பரிபூர்ணத்தை எதிர்பார்க்கிறார். நாம் பரிபூர்ணமாக அந்த 10 கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். 1 யோவான் 2:3-4 வாசிக்கும் பொழுது, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்கிறதுனால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். 1 யோவான் 5:2-3 வாசிக்கும் பொழுது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். உண்மையிலே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோம், அவர் மேல் அன்புள்ளவர்களாக இருக்கிறோம், அவருடைய சீடனாக இருக்க விரும்புகிறோம் என்றால் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அவருடைய கற்பனையே நம்மை பரலோகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு திறவுகோலாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 22:14 வாசிக்கும் பொழுது, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கு அவருடைய கற்பனின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். பரலோகம் செல்வதற்கு அவருடைய கற்பனின்படி செய்ய வேண்டும். ஆம், நாம் உண்மையிலேயே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் என்றால் அதை நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையில், நம்முடைய கிரியையின் அடிப்படையில் அதை நாம் வெளியரங்கமாக காட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்று கிறிஸ்தவனாக நீங்கள் இருக்கிறீர்கள், இந்த கிறிஸ்துவ தன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த உலக ஆசாபாசத்துக்கு நாம் ஆசைப்படாமல் பரலோகத்திற்கு நாம் ஆசைப்படுவோம். கண்ணை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ உம்மை பின்பற்ற எங்களுக்கு நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. தயவாய் கூட இருங்க. இந்த நாளில் கேட்ட செய்தியை அனைவரும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, மேலும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800333231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventicist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.
நீங்கள்